கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருட்சுடர். தேவசேடி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள்.
இரண்டு வரைக்கும் அதுல இன்றிரவு 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் அந்த ஒரு வசனத்தை எடுத்து பரிசுத்தாவியானவர் அந்த ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த ஆழங்களை, அந்த ஒரு வசனத்தில் மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை, அந்த ஒரு வசனத்தில் மறைந்திருக்கிற அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லி, நம்மோடு பேசி, நம்மை அபிஷேகித்து, நம்மை புதுப்பித்து இங்கிருந்து நடத்துவாராக. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதன் பல தேவைகள் நிரம்பியவன். எப்பொழுது பார்த்தாலும் நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக, வாழ்க்கைக்காக, வீட்டுக்காக, நிலத்திற்காக, பொருளுக்காக, விடுதலைக்காக, சமாதானத்திற்காக, நல்ல சுகத்திற்காக, திருமண வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக என்று சொல்லி நாம் வயது ஆக ஆக, குடும்பங்கள் பெருக பெருக, நமது வாழ்க்கை நோக்கங்கள் வளர வளர, நாம் எதாகலும் ஒரு தேவையை சார்ந்தவர்களாகத்தான் இந்த உலகிலே வாழ்கிறோம். தேவை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனும் இந்த உலகில் வாழ்வதே இல்லை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்கிறது. நாம் எதெல்லாம் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் அண்ணன் தம்பிக்கு, என்னுடைய எதிர்காலத்திற்கு, என் ஊழியத்திற்கு என்னமெல்லாம் தேவை என்று நாம் நினைக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் முன்னமேயே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை. அது ஜோசிக்காரர்களுக்கு தெரியாது, அது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியாது, அது ஞானிகளுக்கு தெரியாது என்றால் அவர்கள் எல்லோரும் மனிதர்கள். தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களை, திட்டங்களை, ஆசீர்வாதங்களை எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது என்றால் தேவன் தான் திட்டமிட்டவர், அது அவருக்கு தான் தெரியும். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. என் அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்கு எது தேவை என்று நீ நினைக்கிறாயோ அது உனக்கு தேவை என்று உன்னை உண்டாக்கின தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை விட்டு விலகி உங்கள் சுய முயற்சியோடு, உங்கள் சுய பலத்தோடு, அல்லது மற்ற மனிதர்களை நம்பிக்கொண்டு அவர் பின்னாலும் இவர் பின்னாலும் சுற்றி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சுற்றி கொண்டு தான் இருப்பீர்கள். அந்த பரிபூரணத்தை உங்களால் அவைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அவைகளை அனுபவிக்கவும் முடியாது என்றால் ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உனக்கு என்ன தேவை? உன் குடும்பத்திற்கு என்ன தேவை? உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை? உங்கள் எதிர்காலத்திற்கு என்ன தேவை? உங்கள் வாழ்வுக்கு என்ன தேவை? உங்கள் ஊழியங்களுக்கு என்ன தேவை? இவை எல்லாவற்றையும் தேவன் முன்னமேயே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவைகளை எந்த கண்ணும் கண்டதுமில்லை, எந்த காதும் கேட்டதுமில்லை, தேவன் ஒருவர்தான் அதை அறிந்திருக்கிறார். அது எப்பொழுது உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்துவாராம்? இதோ இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சத்திய வேதம் உலகப்படி போதிப்பதில்லை. உலகம் என்ன போதிக்கிறது? நீ இந்த பொருளை வாங்கி கொடுத்தால் நீ நினைத்ததெல்லாம் கடவுள் கொடுத்து விடுவார், நீ இந்த மெழுகுத்திரி கொளுத்தி வைத்தால் நீ கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்து விடுவார், நீ இந்த பொருளை கடவுளுக்கு என்று கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் அப்போ கடவுள் உனக்கானது எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்று உலகில் உள்ள அநேகம் பேர் சொல்லுவார்கள். ஆனால் கடவுள் அப்படி சொல்லவில்லை என்றால் அவர் தேவன், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அவர்கள் சம்பாதிக்கிற முழு சம்பாதனையை எதிர்பார்ப்பதில்லை, அவர்களுடைய அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். என்றால் அந்த பிள்ளைகளை வளர்த்தவர்கள் அந்த பெற்றோர், அந்த பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு கௌரவத்தை இந்த சமுதாயத்தில் கொடுக்கிறார்கள். இறுதியில் அந்த பெற்றோரிடத்தில், அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், பாசத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். இதைவிட மேலாக நம்முடைய தாயும் தந்தையுமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் உங்களிடத்தில் நம்மிடத்தில் எதை முக்கியமாக எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய சில்லறை காசுகளை அல்ல, உங்களுடைய 1-2 டாலர்களை அல்ல, அல்லது உங்களுடைய பொருட்கள் அல்ல, ஒன்றுக்கு உதவாத பூக்களை அல்ல, மெழுகுத்திரைகளை அல்ல, அவைகளை தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை, உங்கள் அன்பைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றையும் பெரிய காரியங்களை தேவனுக்காக நீங்களும் நாமும் சாதிக்க வேண்டியதில்லை. நாம் அவருக்குள் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பை அவருக்குள் நாம் செலுத்தும் பொழுது நமக்காக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற சந்தர்ப்பத்தில், நீங்களே எதிர்பார்த்திராத நேரத்தில் அந்த திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அவைகளை நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த மாற்ற தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால ஒரு வீட்டை தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, உங்கள் சுய முயற்சினாலே பணத்தை தேடி அலைய வேண்டியதில்லை, உங்கள் சுய முயற்சினாலே திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேடி நீங்களும் நாமும் அலைய வேண்டியதில்லை. அப்படி அலைவோம் என்று சொன்னால் நாம் அலைந்து கொண்டுதான் இருப்போம், நமது வாழ்க்கையில அலைச்சல்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மை கண்மணி போல் காக்கும் தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய முழு உள்ளத்தோடு அந்த தேவனை நீ அன்பு செய்ய அவர் உன்னை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார். நாம் அவரை முழு இதயத்தோடு அன்பு செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், தேவைகள், அபிஷேகங்கள், வரங்கள், வல்லமைகள், வாசல்கள், பொருட்கள் எல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் எண்ணியதை விட மேலானதை நமக்கு கொடுக்க அவர் திட்டங்கள் போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிற காரியங்கள் நமது வாழ்க்கையில அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது நிறைவேற வேண்டும் என்றால், அது அடைய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நாம் மனிதர்கள் மேல் வைக்கிற அன்பை, பொருட்கள் மேல் வைக்கிற அன்பை, நம்முடைய அந்தஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பை, உலகத்தின் மேல் வைக்கிற அன்பை, நம்முடைய முயற்சிகள் மேல் வைத்திருக்கிற அன்பை, நேரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நாம் வைக்க வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் நமக்காக நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பரிசுத்த பவுல் இதை எழுதுகிறார். எழுதியிருக்கிறபடி பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அது எழுதப்பட்டிருக்கிறதாம். தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு திட்டம் போட்டு வைத்திருக்கிறவைகளை எந்த கண்ணும் கண்டதுமில்லை, எந்த காதும் கேட்டதுமில்லை, அவைகளை பரிசுத்தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று இந்த வேத வசனத்தின் வழியாக பரிசுத்தாவியானவர் தூண்டுவதை பவுல் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்குள் அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் அந்த திட்டங்கள் தெரிய வரும். எவர் ஒருவர் தேவனில் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில்தான் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். யார் ஒருவர் தேவனுக்குள் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரையே எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்குத்தான் தேவன் அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனில் அன்பு கூறுவோருக்கு. மார்க்கு 12:30 பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார். மார்க்கு 12:30, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கட்டளை என்றார். இந்த வேத புத்தகத்தில் மிக பிரதானமான முக்கியமான கட்டளை ஒன்று உண்டு. அது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கடவுளிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு உள்ளத்தோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. என்பான சகோதரனே, சகோதரியே, உன் இதயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில இயேசுவுக்கு அன்பு கொடுப்பதை பற்றி இங்கு பேசவில்லை. பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இச்சைகளுக்கும் நீங்களும் அடிமையாவது நோக்கம் என்ன? அவைகளை நீங்கள் அன்பு செய்வதனாலதான். சுயநலத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் பொய்க்கும் பத்தலாட்டுக்கும் அகங்காரத்துக்கும் பிரிவினைகளுக்கும் நீங்கள் உள்ளாவதின் காரணம் என்ன? அவைகளுக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுத்திருப்பதனாலேதான். ஆனால் இந்த பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள், இந்த முழு பைபிளில எந்த கட்டளையை கடைபிடிப்பது? இந்த ஒரு கட்டளையை கடைபிடித்தால் இந்த முழு பைபிளை கடைபிடித்ததற்கு அர்த்தமாகும். அதான் பைபிள் சொல்லுகிறது, இதுதான் பிரதான கட்டளை. உன் முழு உள்ளத்தோடு உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரில் நீ அன்பு கூறுவாயாக. இது புதிய ஏற்பாட்டில இந்த உலகத்திற்கு தேவகுமாரன் கிறிஸ்து கொடுத்த பிரதானமான ஒரு கட்டளை. இது புதிய கட்டளையா? இல்லை. இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் அந்த காலத்திலேயே வலியுறுத்தி எடுத்து சொன்ன கட்டளைத்தான் இந்த புதிய ஏற்பாடு சொல்லும் இந்த கட்டளையாகும். உபாகமம் 6:4-5 பாருங்கள். உபாகமம் 6:4-5, இஸ்ராயலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்க காத்திருந்தார், விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலைக்காக அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த தேவனை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் எகிப்தில் அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றது அவர்களுடைய ஆயுதத்தினால் அல்ல, அவர்களுடைய போர் தந்திரங்களினால் அல்ல, அவர்களுடைய வித்தைகளினால் அல்ல, ரத்தம் சிந்தி அவர்கள் விடுதலை பெறவில்லை. ஆண்டவராகிய கடவுளால் தான் அவர்கள் விடுதலையை பெற்றார்கள். அதை அவர்களுக்கென்று தேவன் திட்டம் போட்டு வைத்திருந்தார். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? 4 தலைமுறை அவர்கள் அடிமைகளாக இருந்ததுனால அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இங்கேயே நாம் அடிமைகளாக இருந்து நமது வம்சமே நாம் சாக வேண்டும் அடிமைதனத்தில் என்றுதான் நினைத்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நாமும் அப்படித்தான் நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இதே கண்ணீரில்தான் இருக்க போகிறது, இதே வேதனையில்தான் இருக்க போகிறது, என் குடும்பம் இதே பிரிவினையில்தான் இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலம் இதே பிரச்சனையில இதே கடன் தொல்லையில இதே குழப்பத்தில தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு திட்டமிட்ட ஆசீர்வாத வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் இப்படியே அடிமைகளாய் வாழ்ந்து சாக போகிறோம் என்றுதான் நினைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கென்று ஒரு விடுதலை வாழ்வை வைத்திருந்தார். பாலும் தேனும் போடும் தேசத்தை அவர் திட்டம் போட்டு வைத்திருந்தார். அது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அதை ஏற்ற காலத்தில் அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தன் முழு உள்ளத்தோடு தன் முழு இதயத்தோடு தன்னுடைய முழு ஆத்மாவோடு அந்த தேவனாகிய கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும். என்பான நண்பனே, நீ இதைத்தான் செய்ய அழைக்கப்படுகிறாய், நான் இதைத்தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது யாருக்கோ அல்ல, இல்ல இந்த உலகில் உள்ள எவரெல்லாம் மெய் தேவனை வணங்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த போதனை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவை உண்டு, இந்த தேவை உண்டு, அந்த லட்சியம் உண்டு, இதுல நான் முன்னேறணும், அதுல நான் வளரணும், இதுல நான் முன்னுக்கு வரணும், அதுல நான் முன்னுக்கு வரணும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் உங்கள் சுயமுயற்சியோடு முன்னுக்கு வரலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் நினைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள், போராடி கொண்டுதான் இருப்பீர்கள், ஓடிக்கொண்டுதான் இருப்பீர்கள், அலைந்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்கள் தேவன் அவரில் நீங்கள் முழு அன்பு செலுத்த முன் வருவீர்கள் என்றால் உங்களுக்காக திட்டமிட்ட அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பிரதான கட்டளை அது, அவரை முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டில் மிகவும் பிரதான கட்டளை அது, ஆண்டவராக இயேசு என்ன போதித்தார், அவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். யோவான் 21:15 படித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த பின்பு கடைசியாக தன் அப்போஸ்தலர்களோடு பேசி பரலோகத்துக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பு தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில் பேசிய இயேசு அந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் பிரதிநிதியாயிருந்த பேதுருவரிடத்தில் என்ன கேட்டார், யோவான் 21:15 அவர்கள் உணவருந்திய பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். கவனித்து பார்த்தீர்களா, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என் தெரியுமா? அந்த பேதுருவுக்கு தேவன் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறார் அது பேதுருவுக்கு தெரியாது. பேதுருவை கொண்டு தேவன் சத்திய வசனங்களை பிரசங்கிக்க போகிறார் அது பேதுருவுக்கு தெரியுமா? பல பாஷைகளை பேச வைக்க போகிறார் அது பேதுருவுக்கு தெரியுமா? செத்த ஒரு பிணத்தை தபித்தாலே எழுந்துரு என்று பேதுரு சொன்னாரே, செத்த ஒரு பிணத்தை பேதுரு எழுப்ப போகிறார், அந்த வரங்களை பேதுருக்கு தேவன் கொடுக்க போகிறார் அது பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. பேதுருவை ரோமுக்கு கொண்டு போய் ரோம அரசாங்கத்தை தேவன் தலைக்களாக மாற்றி வைக்க போகிறார் அது பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இவை எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆகவே இவையெல்லாம் செய்ய போகிற தேவன் பேதுருவிடத்தில் என்ன கேட்டார் பாருங்கள், இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இத்தனை பேர் இருக்க நான் உன்னை தேர்ந்தெடுத்தேனே, உன் குடும்பத்தார் உன்னோடு பிறந்தவர்கள் பல பேர் இருக்க நான் உன்னை தேர்ந்தெடுத்தேனே, அறிவாளிகள், ஞானிகள், ஆற்றல் உள்ளவர்கள், ராஜாக்கள், தலைவர்கள் என்று எத்தனை பேர் இருக்க ஒன்றும் அறியாத உங்களை நான் தேர்ந்தெடுத்தேனே, நீ என்னிடத்தில் அன்பா இருப்பாயா? அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ தயாரா? அப்படி என்றால் தேவன் உன்னை பயன்படுத்த தயார். எல்லாவற்றையும் விட ஆண்டவராக இயேசுவை உன் முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அவரேனே அன்பு செய்ய தயாரா? அப்படி என்றால் தேவன் உன்னை பயன்படுத்த அவர் தயார். நீ ஏங்க வேண்டியதில்லை, பொறாமப்பட வேண்டியதில்லை, குறுக்கிட வேண்டியதில்லை, நீ கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, பின்வாங்க வேண்டியதில்லை, நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீங்கள் அவரை பார்த்து இவரை பார்த்து அப்படி நான் எப்படி வருவேன், இப்படி நான் இன்றைக்கு வருவேன் என்று நீங்கள் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவராக இயேசுவை உன்முழு இதயத்தோடு உன்முழு பலத்தோடு உன்முழு உள்ளத்தோடு நீ அன்பு செய்ய தயாரா? பேதுருவிடத்தில் கேட்ட இயேசு அதைத்தான் உங்களிடத்தில் நம்மிடத்தில் கேட்கிறார். இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகம் அன்பு செய்வாயா? ஆமென். அன்பானவர்களே, பேதுரு சொன்னார், ஆம் ஆண்டவரே, உண்மையே நான் நேசிக்கிறேன், என் அன்பு, என் பாசம், என் பந்தம், என் எதிர்காலம், என் நம்பிக்கை எல்லாம் என் ஆண்டவராக இயேசுவே நீர்தான். இயேசு சொன்னார், அப்படி என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா, பேதுரு அன்பு செய்யும் போது பேதுருக்காக தேவன் வைத்திருந்த அந்த ஆட்டு கூட்டத்தை அடையாளம் காட்டினார் பாருங்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டம் நாம் எல்லோரும், நாம் ஜீவனுள்ள உயிருள்ள ஆதியும் அந்தமான ஒரு தேவனை வணங்குகிற ஜனங்கள் நாம் எல்லாரும். உனக்காக அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த திட்டத்தை யாரும் ரப்பரால் அழிக்க முடியாது. அந்த திட்டத்தை யாராலும் கெடுக்க முடியாது. அதை ஆண்டவர் உன் வழியில உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய நீ தயாரா? தீர்மானித்துக் கொள். 2 கொரிந்தியர் 5:14 பரிசுத்த பவுல் என்ன சொன்னார் என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. என்ன சொன்னார் பார்த்தீர்களா? இயேசுவின் அன்பு. என் அன்பானவர்களே, பவுல் அதிகம் படித்தவர், ஒரு ராஜ பாரம்பரிய குடும்பத்தில் அவர் பிறந்தவர், பெஞ்சமின் வம்சம். யூத குடும்பங்களில் இந்த பெஞ்சமின் வம்சத்தில் தான் முதல் சவுல் என்பவன் இஸ்ராயல் நாட்டிற்கு ராஜாவாய் வந்தான். அந்த வம்சத்தில் வந்தவர் இந்த சவுல். அப்படி என்று சொன்னால் இவர் எதை நேசித்திருக்க வேண்டும், அன்பு செய்திருக்க வேண்டும்? அவருடைய பாரம்பரியத்தை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசுவின் அன்பு என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்தவர்களிலே இந்த பவுல் அதிகமாக படித்தவர், பெரிய ஞானி. அந்த நாளில் இருந்தவர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த பவுல் இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை அப்படி படித்து முடித்தவர். இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை படிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த 5 புத்தகம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என இந்த 5 புத்தகத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் தான் அந்த காலத்தில் வேத அறிஞர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த பவுல். இந்த 5 புத்தகத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்புவிக்கிற திறமை கொண்டவர் அவர். அப்படின்றால் எத்தனை 100 முறை இந்த பைபிளை படித்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு ஞானம் வாய்ந்த ஒருவர், பரிசேய குடும்பத்தில் பிறந்தவர், எபிரேய மொழி தெரிந்தவர், இவ்வளவு திறமை எல்லாம் அவருக்கு இருந்தது. அப்படின்றால் அவருடைய யோசனை எல்லாம் எதில் இருந்திருக்கணும்? அவருடைய படிப்பின் மேல இருந்திருக்கணும் அவருடைய அன்பு. அவருடைய பெருமை மேல அவருடைய அன்பு இருந்திருக்கணும். அவருடைய வம்சத்தின் மேல அவருடைய அன்பு இருந்திருக்கணும். அவருடைய குல கோத்திரங்கள் மேல அவருடைய அன்பு இருந்திருக்கணும். அவருடைய ஜாதி பெருமையின் மேல அவருடைய அன்பு இருந்திருக்கணும். இருந்திருந்தால் அவர் ஜாதியை பற்றி பேசியிருப்பார், அந்தஸ்தை பற்றி பேசியிருப்பார், படிப்பை பற்றி பேசியிருப்பார், தன்னுடைய வம்சத்தில் வந்த அந்த மாபெரும் காரியத்தை பற்றியெல்லாம் அவர் பேசியிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதுவே எல்லா பக்கமும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதிலே தேவன் அவரை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 9:15 பாருங்கள். பவுலை கொண்டு தேவன் என்னென்ன செய்ய போகிறார்? தேவன் திட்டம் போட்டு வைத்திருந்தார். அது பவுலுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்றார். கவனித்து பார்த்தீர்களா? பவுலை எதற்கெல்லாம் தேவன் பயன்படுத்த போகிறாராம்? 1, புறஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. 2, அரசர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க. 3, இஸ்ராயல் வம்சத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க இந்த பவுலை நான் பயன்படுத்த போகிறேன். அதற்குரிய பாத்திரம் இந்த பவுல் என்று தேவன் சொன்னார். இதுதான் தேவனுடைய திட்டம். இது பவுலுக்கு தெரியுமா? பவுலுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? பவுலுடைய சொந்தக்காருக்கு தெரியுமா? அன்றைய உலகில் இருந்த தலைவர்களுக்கு தெரியுமா? ராஜாக்களுக்கு தெரியுமா? ஞானிகளுக்கு தெரியுமா? ஒருவருக்கும் தெரியாது. திட்டம் போட்ட தேவனுக்குத்தான் தெரியும். ஆகவே தேவன் சொன்னபடியே இந்த பவுலை பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அன்பான சகோதரனை, சகோதரியே, நீ ஒரு காரியத்தை திட்டம் போடுகிறாய். நீ போட்ட திட்டத்துக்காக நீ எவ்வளவு முயற்சி பண்ணுகிறாய்? ஓடுகிறாய், ஆடுகிறாய், அலைகிறாய், விழுகிறாய், எழுகிறாய், மோதுகிறாய், அழுகிறாய், புலம்புகிறாய், என்னென்னமோ செய்கிறாய். கடைசியில ஒரு திட்டமும் உனக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில நீ உட்கார்ந்து கொள்கிறாய். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. என்னது அந்த வேலை? ஐயோ அதையும் கேட்கின்றீர்கள், அது ஒரு பெரிய கதை. இப்போ கதை சொல்ற வேலை உங்களுக்கு வந்துவிட்டது. என்னானது உங்களுடைய குடும்பம்? ஐயோ அதையும் கேட்கிறீங்க, அது ஒரு பெரிய கதை. இப்ப இந்த கதை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். கவனித்து பார்த்தீர்களா? என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்காது, உன்னுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்காது, உன்னுடைய முயற்சிகள் வீணாக கூடாது, உன்னுடைய உழைப்பு வீணாக கூடாது, உன் குடும்பம் வீணாக கூடாது, உன் பிள்ளைகள் வீணாக போக கூடாது. தேவனை அன்பு செய்ய பழகுங்கள், ஆரம்பியுங்கள். தேவன் அவர் திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ரோமர் 8:36 பரிசுத்த பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரால் பிரிக்க முடியும்? எப்படி பார்த்தீர்களா? உபத்திரவமா, பஞ்சமா, வியாகுலமா, நாச மோசமா, பட்டயமா, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த படைப்பானாலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னார் பரிசுத்த பாவல். ஹல்லேலூயா. கணித்து பார்த்தீர்களா? பசி என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது, பட்டினி என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது, வியாதனை அவமான நோய் என்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது, ஏன் சமணசுகள் வந்தாலும் என்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது, வால் வந்தாலும், வருத்தம் வந்தாலும், துயரம் வந்தாலும், என்ன வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னையோ, என் அன்பிலிருந்து இயேசுவையோ யாராலும் பிரிக்க முடியாது என்று சொன்னார் பரிசுத்த பவுல். ஆகவேதான் தேவன் பவுலை உலகம் முழுவதும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னை இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? அதை செய்ய நீ விரும்புகிறாயா? அப்படி இருந்தால் அவரை நீ அன்பு செய்ய ஆரம்பி. உன் குடும்பத்தை தேவன் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பண கஷ்டத்திலிருந்து தேவன் உங்களை என்ன செய்ய வேண்டும்? உங்க வாடகை வீட்டிலிருந்து உங்களை ஒரு நிரந்தர வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போக வேண்டுமா? என்ன செய்யணும் அதுக்காக? கடவுள் அதை செய்ய அவர் தயார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு அவரை அன்பு செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில செய்ய காத்திருக்கிறார். ஆகவே இந்த பவுல் என்ன எழுதினார் தெரியுமா? 1 Corinthians 16:22 பாருங்கள். பவுல் எழுதுகிறார், எவ்வளவு வைராக்கியத்தோடு இதை எழுதுகிறார் என்று பாருங்கள். 1 Corinthians 16:22 ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கட்டும். பார்த்தீர்களா? ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கட்டும். என் அன்பானவர்களே, தேவனிடத்தில் யார் ஒருவர் அன்பு வைக்காமல், ஆண் மேலும் பெண் மேலும், பணத்தின் மேலும், வீடு மேலும், நிலத்தின் மேலும், சொத்து மேலும், சுகத்தின் மேலும், வம்சத்தின் மேலும், வரலாறு மேலும் அன்பு வைத்து அதற்கு நீங்கள் அடிமைகளாகி அதற்காக நீங்கள் பின்னால் செல்ல முற்படுவீர்கள் என்றால் இறுதியிலே உங்கள் வாழ்க்கையில வந்து மிச்சமாய் நிற்பது என்ன தெரியுமா? சாபங்கள் தான். அதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கட்டும். கவனித்து பார்த்தீர்களா? பவுல் இதை எழுதினார். ஏன்? அவர் எதன் மேல அன்பு செலுத்தவில்லை. அவருடைய அன்பு, அவருடைய முழு உள்ளத்தின் அன்பு, அவருடைய ஆத்மாவின் அன்பு, அவருடைய இதயத்தின் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. ஆகவேதான் இந்த சத்திய வார்த்தைகளை உறுதியாக, தெளிவாக பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நமக்கு அவர் சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை. அதை தேவன் ஒருவர் அறிந்திருக்கிறார். அவரை நீங்கள் அன்பு செய்யும் பொழுது அந்த திட்டங்களை உன் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் ஆரம்பிக்கிறார். ஆம், எத்தனை மக்கள் சொல்லுகிறார்கள், என் பொல்லாத வழிகளை விட்டேன், என் ஆண்டவரை தேடின, இதோ எனக்கு ஆசீர்வாதம் தேடி வந்தது என்று எதனால சொல்லுகிறார்கள்? இதனால தான். நான் ஊதாரதனத்தை விட்டேன், என் வாழ்க்கையை முடிவெடுத்து என் ஆண்டவர் இயேசுவை தேடினேன், இதோ எனக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள் என்று தைரியத்தோடு மக்கள் சொல்லுகிறார்கள். எதனால? இதனாலதான். ஆம், தேவனில் அன்பு கூறும் பொழுது இந்த மாபெரும் 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 திட்டங்கள் நம்மிலே ஆரம்பமாகிறது. நல்லது. அன்பு கூறுவதென்றால் என்ன பொருள்? ஆண்டவராக இயேசுவை அன்பு கூறுவதென்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? அதாவது சின்ன இயேசுநாதர் போட்டோவை பெரிய இயேசுநாதர் போட்டோவா ஆக்கிடுறதில்ல. இயேசுநாதர் போட்டோவுக்கு தினமும் மாலை வாங்கி போட்டுக் கொண்டிருப்பதில்ல. அல்லது இயேசுநாதர் போட்டோவை சுத்திலும் லைட் போட்டுக் கொண்டிருப்பதில்ல. லைட் நீங்க போட்டுக்கோங்க ரூமுக்கு, போட்டோவுக்கு இல்ல என்றால் அநேக பேர் நினைக்கிறார்கள், தேவனை அன்பு கூறுவது என்று சொன்னால் இப்படி எல்லாம் செய்து வைத்தால் எல்லாம் தேவனை அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம் என்ற பொருள் என்று சொல்லி இல்லை. தேவன் அப்படி சொல்லவில்லை, பைபிள் அப்படி சொல்லவில்லை, ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லவில்லை. அவரை அன்பு கூறுவதென்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள், அதுக்கு நாம என்ன செய்யணும்? யோவான் 14:23 பாருங்கள். யோவான் 14:23 வசனம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த வசனம் சொல்வது பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, அருமையான விசுவாசிகளே, நீ தேவனை அன்பு கூறுகிறாயா? அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். உன்னுடைய தனி வாழ்க்கையில, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, சகோதர வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, உங்களுடைய ஊழிய வாழ்க்கையில, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நீங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் போனதுனால்தான் அசுத்தங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் விட்டு போன பாவங்களை திரும்பவும் திரும்பவும் செய்து கொண்டு, விழுந்து போன குழியிலே திரும்பவும் திரும்பவும் விழுந்து கொண்டு, சாக்கடையிலே விழுந்து கொண்டு, குப்பையிலே விழுந்து கொண்டு, பல அசுத்தங்களிலே விழுந்து கொண்டு நம்மளே பல பேர் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில தெரியுமா, அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை. யோசித்து பாருங்க, இயேசுவை நீ அன்பு கூறுவாய் என்றால் என்ன செய்யணும்? அவருடைய உபதேசங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினான். மழை வரும், வெள்ளம் வரும், காற்றடிக்கும், புயல் அடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதும், அந்த வீடு விழாது. மழை வரும், பிரச்சனை வரும், காற்றடிக்கும், நோய்கள் வரும், வெள்ளம் வரும், பிசாசு வரும், ஆபத்துக்கள் வரும், சோதனைகள் வரும், நஷ்டங்கள் வரும், அந்த வீட்டின் மேல் மோதும், ஆனால் அந்த வீடு விழாது என்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னும் அந்த பாறையின் மேல் அந்த வீடு, அந்த வாழ்க்கை கட்டப்படுகிறது. எங்கே இயேசுவின் வார்த்தை என்னும் அந்த பாறையின் மேல் நமது வாழ்க்கை கட்டப்படலையோ, அப்போ ஒரு சின்ன பாவம் வரும், அதில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ஒரு சின்ன குடிப்பழக்கம் வர, அதில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ஒரு சின்ன மதுபான பழக்கம் வர விழுந்து விடுவீர்கள். போதைப் பொருள் வர விழுந்து விடுவீர்கள். ஒரு இச்சை வரும், அதில் விழுந்து விடுவீர்கள். ஒரு ஆசை வர விழுந்து விடுவீர்கள். அன்பான சகோதரனை, சகோதரியே, நீ ஆண்டவரை அன்பு செய்கிறாயா? ஒரு பக்கம் இது வேண்டும் அது வேண்டும் என்று திட்டமிடுகிறோம், இன்னொரு பக்கம் பல குழியிலே விழுந்து கொண்டிருக்கிறோம். நிறைய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம், நிறைய குழிகளிலே விழுந்து கொண்டிருக்கிறோம். உங்க திட்டம் எல்லாம் என்னானது யோசிச்சு பாருங்க. எத்தனை குழியில நீங்க விழுந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்க பிள்ளைகள் விழுகிறார்கள், உங்களுடைய குடும்பங்கள் விழுகிறது. அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை அன்பு செய்தால் அவன் என் கட்டளைகளை கடைபிடிக்கட்டான்.
அன்பானவர்களே,
அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பது
அவ்வளவுதான்.
உண்மை இருக்கும், பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், நம்மிடத்தில் சாந்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும், புரசநேகம் இருக்கும், மன்னிக்கிற இதயம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியமானவைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய காத்திருப்பார். அதை மற்றவர்கள் காண்பார்கள், இத்தனை ஆச்சரியமான காரியங்கள் இவர்களுக்கு எப்படி நடந்தது. ஆம், அவர்கள் தேவனை அன்பு செய்ததுனால.
ஆமென் அன்பானவர்களே.
அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எபேசு சபையை போல இன்றைக்கு நம்மில எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் தெரியுமா? அதுல கடைசி வசனத்தை சொல்றார், பின்னால ஆரம்ப வசனத்தை பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, எபேசியர் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். என்ன சொல்ற பாத்தீங்களா? நீ எங்கிருந்து கீழே விழுந்தா என்பது யோசித்து பார். ஆதி அன்பு உன்னிடத்தில் இல்லை என்று உன் மேல் எனக்கு ஒரு குறைவுண்டு. நீ எங்கிருந்து கீழே விழுந்தா என்று கொஞ்சம் யோசித்து பார். மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாமலே இருப்பாய் என்றால் நான் உன்னிடத்தில் வந்து கொஞ்சம் எரிந்து கொண்டிருக்கிற அந்த திரியை கூட நான் எடுத்து விடுவேன். பார்த்திருக்கலா? சரி, அந்த எபேசு சபையிடத்துல உன்னிடத்தில் ஆதி அன்பு இல்லை என்று சொன்னாரு. சரி, ஆதி அன்பு இல்லை, வேற என்னென்ன இருந்ததாம்? முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டடைகிறதையும். கவனிச்சு பாருங்க, எபேசு சபையில என்னென்ன செஞ்சு நின்றிருக்கிறாங்க பாருங்க. உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அதாவது உன் முயற்சியை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க முடியாமல் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்வதை பொய் என்று நீ அறிந்திருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருப்பதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுவார் என்றால் என்ன சொல்லுவார்? நீ மீட்டிங்கு வருவதை அறிந்திருக்கிறேன், நீ உட்காருவதை அறிந்திருக்கிறேன், நீ கைத்தட்டுவதை அறிந்திருக்கிறேன், நீ பாடுவதை அறிந்திருக்கிறேன், துதிப்பதை அறிந்திருக்கிறேன், முழந்தால் போடுவதை அறிந்திருக்கிறேன், கைகளை விரிப்பதை அறிந்திருக்கிறேன், நீ பேசுவதை அறிந்திருக்கிறேன், நீ நாற்காலி எடுத்து அங்க வைப்பதை அறிந்திருக்கிறேன், இங்க வைப்பதை அறிந்திருக்கிறேன், பேட்ஜ் குத்துவதை அறிந்திருக்கிறேன், போர்டு எழுதுவதை அறிந்திருக்கிறேன், எல்லாம் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் அந்த ஆதி அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதி அன்பு என்றால் என்ன பொருள்? அந்த ஆதியிலே இந்த வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று நம்மிடத்தில் இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கு எங்கே? அன்பான தெய்வ மக்களே, யோசிச்சு பாருங்க, எல்லாம் செய்கிறோம் பாருங்கள். எபேசு சபையில பொறுமையா இருந்தார்களாம், சகித்துக் கொண்டிருந்தார்களாம், தீமை செய்கிறவர்களை பார்க்க முடியாமல் இருந்தார்களாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்காமல் போனார்களாம். இது சரியா? இது சரியா? யோசிச்சு பாருங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, ஆதி அன்பு உன்னிடத்தில் இல்லை. இந்த கூட்டத்தில் வந்து சேரும்போது என்னென்னலாம் முடிவெடுத்தீங்க? அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், அப்படியா மன்றாடணும், இப்படியா மன்றாடணும், பைபிள்ல நான் அந்த வசனத்தை படிக்கணும், இந்த வசனத்தை படிக்கணும். எங்க இன்றைக்கு அதெல்லாம்? ஒரு நாளைக்கு நான் இத்தனை முறை ஜெபிப்பேன், இன்றைக்கு எங்க அந்த ஜெபம்? என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், இன்றைக்கு எங்க அந்த தீர்மானம்? ஒரு காரியம் உங்களுக்கு கொடுக்காமல் போனால் ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கூட்டம் வேண்டாம், ஏதோ வேண்டாம் என்று ஓடிவிடுகின்றீர்கள் உங்களில் சில பேர். எங்க அந்த ஆதி அன்பு? அன்பான சகோதரனே, சகோதரியே, எபேசு சபையில என்னென்னலாம் செய்தார்களா? இயேசுவின் கட்டளையை மாத்திரம் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இன்றைக்கு நாமெல்லாம் என்னென்னலாம் செய்ய நினைக்கிறோம், ஆனால் அவருடைய கட்டளைகளை மாத்திரம் நாம் கடைபிடிக்காமல் போகிறோம். தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அந்த ஆதி அன்பு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு திருமணமான அன்றைக்கு இருந்த அந்த கணவன் மனைவியுடைய அன்பு, அதன் இன்றைக்கு நீங்கள் இயங்குகின்றீர்கள்? உங்க புருஷன் நிறைய காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு குடும்பத்தில் ஒரே கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? பரவாயில்ல, அந்த ஆள் கத்திக்கொண்டே இருக்கட்டும், நிறைய டாலர் கொண்டு வர, அது போதும் என்றா சொல்லுகின்றீர்கள்? யோசித்து பாருங்க. உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும், எல்லா அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து அவர் போட்டு விட்டு யாரோ பெண் பின்னால சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு எல்லா கறி காய் இறைச்சி எல்லாம் கொண்டு வந்துட்டார், இப்ப யாரோ ஒருத்தியோட சுத்துறாராம், பரவாயில்ல என்ற சொல்லுகின்றீர்கள்? யோசித்து பாருங்க. அந்த ஆதி அன்பு, தி பிகினிங் லவ். எங்க அந்த அன்பு? எங்க அந்த பாசம்? இந்த வீடு இருந்த என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லையே. பணம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஒற்றுமை இல்லையே. நிம்மதி இல்லையே. சந்தோஷம் இல்லையே. நிறைய சம்பாதிக்கிற என்ன பிரயோஜனம்? ஒருவரொரு நம்பவில்லையே, ஒருவரொரு ஏற்றுக்கொள்ளவில்லையே. அந்த ஆதி அன்பு எங்க? அந்த ஆதி அன்பு எங்க? அதான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, அன்பு தம்பி தங்கைமார்களே, உன்னுடைய ஆதி அன்பு. ஆண்டவர் உன்னை தொடரும்போது வார்த்தையால், பாடலால், துதியால், ஜபத்தால், மன்றாட்டால், செய்தியால் உன்னை ஆண்டவர் தொட்டபோது உனக்குள்ளே உருவானது அந்த ஆதி அன்பு. இன்றைக்கு அது எங்கே? எங்கே அந்த அன்பு? யோசிச்சு பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் எபேசு சபைக்கு, நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை சிந்தித்து பார். நீ எங்க இருந்த, எங்கிருந்து கீழே விழுந்த அதை யோசித்து பார். உன் குடும்பம் எங்க இருந்தது, எங்க விழுந்திருக்கிறது அதை சிந்திச்சு பார். உங்கள் ஊழியங்கள் எங்க இருந்தது, எங்க இருக்கிறது சிந்தித்து பாருங்க. உங்களுடைய விசுவாசம் ஆரம்பத்தில் எங்க இருந்தது, இன்றைக்கு எங்க இருக்கிறது சிந்தித்து பாருங்க. அதை நீ சீர்படுத்திக் கொள். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆமன்பானவர்களே, நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நமது வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்ட தாவீது அரச சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் ஆண்டவர். எதனால தெரியுமா? தாவீது தேவனை அன்பு செய்ததனால. தன் அண்ணன் தம்பியால் தள்ளப்பட்ட யோசேப்பு, அடிமையாய் எகிப்துக்கு போன யோசேப்பு, ஜனாதிபதி நாற்காலியில தேவன் உட்கார வைத்தார். எதனால தெரியுமா? அந்த யோசேப்பு தேவனை அன்பு கூர்ந்ததுனால. தாய் தகப்பன் யாரும் இல்லாமல் அனாதியாயிருந்த எஸ்தர் தன் சித்தப்பா மொர்தகாய் வீட்டிலே வளர்ந்தாள். அந்த நாட்டு ராஜா, ஏறக்குறைய 127 நாடுகளை ஆட்சி செய்கிற ராஜா அகஸ்வேர் என்பவன் திருமணத்திற்கு எல்லா நாட்டு பெண்களையும் வர சொல்லுகிறான் தன் அரண்மனைக்கு. பல நாட்டு ராஜகுமாரிகள் அந்த அரண்மனைக்கு வருகிறார்கள். ஆனால் அனாதை பெண்ணான எஸ்தர் அந்த ராஜகுமாரிகள் மத்தியில் அவளும் போய் நிற்கிறாள். அவர்கள் வைரங்களை, வைடூரங்களை எல்லாம் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் எஸ்தர் ஏழை பெண், இருக்கிற ஆடையை அணிந்தவளாய் அங்கு போய் நிற்கிறாள். பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? தேவன் அந்த அகஸ்வேரு ராஜாவின் கண்களிலே எஸ்தரை தேர்ந்தெடுக்கும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. எஸ்தருக்கு தேவன் ஒரு அரண்மனையை வைத்திருந்தார். அது எஸ்தருக்கு தெரியாது. தாவீதுக்கு தேவன் ஒரு சிங்காசனத்தை வைத்திருந்தார். அது தாவீதுக்கு தெரியாது. யோசேப்புக்கு தேவன் ஒரு ஜனாதிபதி பதவி வைத்திருந்தார்.
அது யோசேப்புக்கு தெரியாது, அது தேவனுக்கு தெரியும்.
ஆனால் அவர்கள் தேவனை அன்பு செய்ய கற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தவைகளை அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார்.
என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவையா?
உன்முழு உள்ளத்தோடு, உன்முழு பலத்தோடு, உன்முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு செய். ஹல்லேலூயா. 14:2-3 வாசித்து பாருங்கள். யோவான் 14:2-3 ஆண்டவராக இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓர் இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகம் போவதற்கு முன்பு இதோ நான் பரலோகம் போகிறேன், உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டப்போகிறேன், ஒரு நித்திய வீட்டை கட்டப்போகிறேன். அந்த வீட்டை உங்களுக்காக நான் கட்டின பின்பு திரும்பவும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் அழைத்து செல்லுவேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொன்னார் தெரியுமா? தன்னையே பின்பற்றி வந்த தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு. மார்க்கு 10:28 பாருங்கள். எந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், எந்த சூழ்நிலையில் இயேசு இதை சொல்லுகிறார் என்று இந்த வேத வசனம் நமக்கு மார்க்கு 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். கவனித்து பார்த்தீர்களா? தேவனே, உம்மை பின்பற்றினதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். படகை விட்டுவிட்டோம், வலையை விட்டுவிட்டோம், எங்கள் தொழிலை விட்டுவிட்டோம், எங்கள் குடும்ப கௌரவத்தை விட்டோம், எங்கள் அந்தஸ்தை விட்டுவிட்டோம், எங்கள் திட்டங்களை விட்டோம், எங்களுடைய எதிர்காலத்தையே விட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம். உமக்காக, உம்மை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம் ஆண்டவரே. அன்பானவர்களே, அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? உங்களுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த கனடாவில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். ரொம்ப பேரை தெரியாமலே அங்கே இங்கே அழிந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாடகை வீட்டில் எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? அப்ப மற்ற வீடெல்லாம் யாருக்கு சொந்தமாக போகுது? ஆண்டவர் உங்களுக்கு இந்த கனடாவிலே ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். அமெரிக்காவிலே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நிலத்தை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த ஜெப கூட்டத்திற்கு தேவன் ஒரு பெரிய அழகான ஆசீர்வாதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதை அவர் கட்ட ஆரம்பிப்பார். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோமே ஆண்டவரே உமக்காக. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இதை உண்டாக்கினார் ஆண்டவர். நமக்காக ஆண்டவர் இத்தனை அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்று காலை வெர்ஜீனியாவில் இருந்து ஒரு சகோதரி என்னோட டெலிபோன்ல பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் மாற்றல் பெற்று நியூயார்க்கு போக வேண்டும் என்று இருந்தோம். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் முழந்தால் போட்டு ஜெபித்தேன், தேவனே நாங்கள் எங்கு போக வேண்டும், நாங்கள் எங்கே போய் இருக்கணும், நீங்க தான் சொல்லணும் ஆண்டவரே. நியூயார்க்கு போக வேண்டும் என்று என் கணவன் சொல்லுகிறார், மற்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள், ஆனால் நீ என்ன சொல்லுகிறீர், நாங்கள் எங்கு போக வேண்டும்? ஆமன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்டார்களாம். எத்தனை அழகான ஆச்சரியம் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அப்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம், 2 நாளுக்குள் எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, வெர்ஜீனியாவுக்கு நீங்கள் வாருங்கள், அவசியமா நீங்கள் வர வேண்டும் என்று. அங்கு நாங்கள் போனோம், சென்றோம். ஓ, நான் நினைத்து பார்க்காத ஒரு வேலை என் புருஷனுக்கு அங்கே காத்திருந்தது. நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு அழகான ஆசீர்வாதமான ஒரு வீடு எங்களுக்கு அங்கே இருந்தது. அந்த இடத்துல அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
அவர்கள் மத்தியிலே நான் இருப்பதற்கு என் ஆண்டவர் அந்த இடத்தை காட்டினது, எனக்கு இப்படித்தான் விளங்கினது என்று அவர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, நீங்களும் நாம் 1000 திட்டம் போடலாம். அவரை கேட்டு இவரை கேட்டு யார் யாரையும் பார்த்து நாம் என்னென்னமெல்லாம் திட்டம் போடலாம். ஆனால் தேவன் உனக்காக ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீ அலைய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, நீ எதிலையுமே நீ தலைக்கிழ விழ வேண்டியதில்லை. நீங்கள் யாருமே அடிமையாக வேண்டியதில்லை. உங்கள் முழு உள்ளத்தோடு இயேசுவை அன்பு செய்ய ஆரம்பியுங்கள். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது மேகம் மறைந்து விலகி அதற்கு உள்ளே இருந்து வருகிற ஆசீர்வாதம் போல தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த வீட்டை உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். அடுத்த வருஷம் ஆண்டவர் சித்தம் இருந்து உங்களை நாங்கள் சந்திக்க வருவோம் என்றால் இங்க உட்கார்ந்திருக்கிற அநேகம் பேருக்கு சொந்த வீடு இந்த கனடாவிலே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்றையிலிருந்தே திட்டமிடுங்கள். கடவுளை விட்டு விட்டு வீட்டை திட்டம் போடாதீங்க. அதுதான் இதுவரைக்கும் செஞ்சீங்க. தேவனை அன்பு செய்ய திட்டமிடுங்கள். தேவன் உங்களுக்காக ஆசீர்வாதமான ஒரு வீட்டை அவர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதில் உங்களை கொண்டு போய் அமர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆ, நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறவைகளை அவர் கொண்டு வருவார். நல்லது. வீட்டை அவர் கட்ட ஆரம்பித்து விட்டார். வீடு இருந்தால் போதுமா இல்லையா? பணம் இருக்கணும்ல வாழ்வதற்கு, என்ன செய்ய போறாராம்? மத்தேயு 17 அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. மத்தேயு 17 அதிகாரம் 24-27. அவர்கள் கப்பர்நகூமில் வந்த போது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவர் வீட்டுக்குள் வந்தபோது அவர் பேசுகிறதற்கு முன்னமேயே இயேசு அவரை நோக்கி, கவனித்து பார்த்தீங்களா, தெருவிலே வரி வசூலிக்கிறவர்கள் பேசிவிட்டார்கள் பேதுருவிடத்தில், வரி எங்கே, நீ உன் போதகர் எங்கே கட்டுவது? அவர் சொன்னார், ஆம் நாங்கள் கட்டுவோம், ஆனா பாக்கெட்ல ஒரு காசு இல்ல. வெளியில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார் பேதுரு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவர் பேசுகிறதற்கு முன்னமேயே இயேசு அவரிடத்திலே பேசினார். 27 வசனம், ஆகிலும் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அது எடுத்து எனக்காக உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனை நீங்கள் முழு இதயத்தோடு அன்பு செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வெள்ளி காசை உங்களுக்கு அவர் கொண்டு வந்து அடையாளம் காட்டுவார். நீங்கள் தப்பான வழியில பணம் சம்பாதிக்க வேண்டாம், அதுல நிம்மதி இருக்காது. பேர் கட்டிடும், கௌரவம் போயிடும். பேர் கட்டு போனது என்றால் நீங்கள் வாழ் வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் மற்றவர்கள் கீழ்த்தரமா பேசுவாங்க. கள்ளக்கடத்தல் செய்து நீங்கள் எந்த பணத்தையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பணம் வரும், ஆனா குடும்பமே கடத்தப்பட்டுடும். கடைசியில் நிம்மதி இழந்துருவீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மற்றவருடைய பலவீனத்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிக வட்டியினால பணம் சம்பாதிக்க நினைச்சிடாதீங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீட்டுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இதுதான் சந்தர்ப்பம், வட்டி அதிகமா கூட்டிடுவோம், இல்லாம போனா பணம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் செய்து நீங்க முன்னேற நினைக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். கடவுளுடைய பிள்ளைகள், அன்பானவர்களே, உன்னுடைய பண தேவை என்ன, அந்த தேவை எவ்வளவு உனக்கு தேவை, அந்த தொகையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் முழு இதயத்தோடு யாரை நேசிக்கின்றீர்களோ அந்த தேவனிடத்தில் உங்களுக்கு தேவையான அந்த முழு தொகை அவருக்கு சொல்லுங்கள்.
உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த வெள்ளிக்காசுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு அடையாளம் காட்டுவார். பேதுருவுக்காக தேவன் மீன் வாயிலே ஒரு வெள்ளிக்காசு வைத்திருந்தார். அது பேதுருவுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்த வரி வசூலிக்கிற ஆட்களுக்கு தெரியுமா மீன் வாயில வெள்ளிக்காசு இருக்குது என்று சொல்லி? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? ஆண்டவராக இயேசுவுக்கு தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு செல்வத்தை இந்த நாட்டில் வைத்திருக்கிறார். எங்க என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் நீங்க தப்பான வழியில பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க. பொய் சொல்லி நீங்க பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களை ஏமாத்தி நீங்க பொருள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, எதுக்கு தேவை அந்த பணம், எவ்வளவு தேவை, எந்த தொகை அது, அந்த தொகையை தேவனுக்கு சொல்லுங்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏசாயா 45 அந்த புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், 4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு கதவுகளை உடைப்பேன், இருட்டில் இருக்கிற செல்வத்தை பொக்கிஷத்தை புதையலை உனக்கு நான் கொடுப்பேன். அன்பான தெய்வ மக்களே, உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உங்களுடைய திருமண வாழ்வுக்கு, நீங்கள் திட்டமிடுகிற காரியத்திற்கு, ஒரு நிலத்தை வாங்க, வீட்டை வாங்க, ஒரு பொருள் வாங்க, அல்லது மருத்துவ செலவு செய்ய, அல்லது யாருக்கும் உதவி செய்ய, ஐயோ என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, உங்களுக்கு எவ்வளவு தொகை தேவை, அந்த தொகையை தேவனுக்கு தெரியப்படுத்து. அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவரை அன்பு கூறுகிற மக்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவருக்கு தெரிவியுங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை பாருங்கள். நான் இரும்பு கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை உனக்கு காட்டுவேன், வெண்கல கதவுகளை உடைத்து செல்வங்களை உனக்கு காட்டுவேன், நீ எடுத்துக்கொள்வாய். ஆமென் அவர்களே. உங்களுடைய செல்வம் இந்த பூமியில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிறது. உங்களுடைய பொக்கிஷங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. உங்க வெள்ளிக்காசு ஆண்டவங்க வைத்திருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற அந்த செல்வத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சுய முயற்சினால அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அலைந்து கொண்டுதான் இருப்பீர்கள், கடன்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள், கண்ணீரில் இருக்கத்தான் செய்வீர்கள். பணக்கார நாட்டில் உங்களில் எத்தனை பேர் ஏழைகளாகத்தான் இருப்பீர்கள், பணக்கார நாட்டில் உங்களை பல பேர் கடன்காரர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய செல்வம் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அவரை அன்பு செய்வோருக்கு அவைகளை தேவன் கொண்டு வருவார். ஹாலேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். தேவனில் அன்பு கூறுவோருக்கு அவைகள் வெளிப்படுத்தப்படும். மூன்றாவதாக சங்கீதம் 23:5 சங்கீதம் 23:5 என்ன சொல்கிறது? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. விருந்து வைப்பார் யாருக்கு முன்பதாக? சத்தமா சொல்லுங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க எதை சொல்லுவீர்களோ அதான் உங்களுடைய விசுவாசம். அதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இது எங்க நடக்க போகிற வசனம்? பரலோகத்தில பூமியிலையா? பூமியில, பரலோகத்தில் இல்ல. ஏண்டா பரலோகத்தில் சத்துருக்கெல்லாம் வர முடியாது, பூமியில தான். உங்கள் சத்துருக்கள் எங்க இருக்கிறார்கள்? உங்க வீட்டில், நீங்க இருக்கிற தெருவில், நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க பழகிற இடத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில், உங்கள் சத்துருக்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது விளையாட்டல்ல. சத்திய வசனம் பொய் சொல்லாது. உன் எதிராளி மத்தியிலே உனக்கு நான் விருந்து வைப்பேன். உன் சொந்தக்காரர்கள் தானே சொன்னார்கள், இவர்கள் எப்படி வளர்ந்திருக்காக பார்க்கலாம் என்று சொல்லி, அவங்க மத்தியில தான் ஆண்டவர் உனக்கு விருந்து வைக்க காத்திருக்கிறார். நீங்களோ விருந்த வேற எங்க சாப்பிட நினைக்கிறீங்க, மாண்ட்ரின்ல சாப்பிட நினைக்கிறீங்க, கெண்டக்கியில சாப்பிட நினைக்கிறீங்க, கல்யாண வீட்டில் சாப்பிட நினைக்கிறீங்க, அந்த இடத்துல இந்த இடத்துல எங்கெங்க சாப்பிட நினைக்கின்ற விருந்தை, அதெல்லாம் உலக பிரகாரமான விருந்து. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சிறந்த விருந்தை உங்கள் எதிராளிகள் உங்கள் விரோதிகள் கண் முன்னாலே உங்களுக்கு தேவன் விருந்து வைக்க அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இது எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? எதுக்கு எதிராளிகள் மத்தியில நீங்க வயிறு நிரம்ப சாப்பிட அவங்க வயிறு ஏறிய, அதுக்கு தான் எதிராளி மத்தியில். அம்மன்பார்களே, எத்தனை விரோதிகள் நீங்க எப்படி தலை தூக்குவீங்க என்று சொன்னாங்களா, அவங்க மத்தியில தான் உங்க தலையை தேவன் உயர்த்துவார். எத்தனை விரோதிகள் அவங்க பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க பார்க்கலாம் என்று சொன்னாங்கல்ல, அவங்க மத்தியில தான் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். எத்தனை விரோதிகள் உங்களுக்கு கஷ்டப்படுகிற நேரத்தில் விழுந்த நேரத்தில் உதவி செய்ய முடியாம தெரிந்தும் தெரியாதவங்க போல ஓடி ஒளிஞ்சிட்டாங்கல்ல, அவங்க மத்தியில தான் ஆண்டவர் உனக்கு ஒரு விருந்து வைப்பார். இது யாருக்கோ என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் நண்பான் அவர்களே, உங்களுக்கு தான். உங்கள் விரோதிகள் மத்தியில தேவன் உங்களுக்கு விருந்து வைப்பார். மத்தேயு 22:4 பாருங்க, விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அவர்கள் அழையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கா 14:17 பாருங்க, விருந்து தயாரா இருக்கிறது, அவர்கள் அழையுங்கள், போய் அழைத்துக் கொண்டு வாருங்கள். யோவான் 21:12-13 பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் மீன் பிடித்துக் கொண்டு கரைக்கு வருகிறார்கள். 12:13 பாருங்கள், யோவான் 21:12-13 பைபிள் என்ன சொல்கிறது, இயேசு அவர்களை அழைத்தார், சாப்பிட வாருங்கள், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, சாப்பிட வாருங்கள். அந்த அப்போஸ்தலர்கள் கரைக்கு வந்து பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம், கரையில மீன் பொறித்து வைக்கப்பட்டிருந்தது, அப்பம் சுட சுட சூடாக்கி வைக்கப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, இந்த மீன் அந்த சீடர்கள் பிடித்த மீன் அல்ல, அந்த சீடர்கள் அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக மீன் பிடித்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் இயேசுவில் அன்பு கூர்ந்ததனால இயேசு அவர்களுக்காகவே மீன் தயாரித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நண்பான சகோதரனே, சகோதரியே, எந்த காரியத்தில் நீ வளருவதனால உண்மையில பொறாமைப்பட்டு சில பேர் விரோதிகளாய் மாறினார்களோ, உன் நண்பர்கள் சத்துருவாய் மாறினார்களோ, உங்களுடைய முன்னேற்றத்தினால உங்களுக்கு மல பேர் விரோதிகளாக ஆகிவிட்டார்களோ, உங்க நல்ல குணத்தை பார்த்து, நல்ல பண்புகளை பார்த்து, உங்களிடத்தில் இருக்கிற நல்ல செயலை பார்த்து அடுத்தவர் உங்களை ஏமாற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்கிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, உன் எதிராளிகளின் மத்தியிலே உனக்கு நான் விருந்து வைப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் தயாரா இருக்கணும். இந்த வாக்கு தத்தங்களை தான் நீங்க பற்றிக் கொள்ளணும். அப்பா, என்னுடைய வீடு எங்க, எங்க சொந்த வீடு இருக்கிற இந்த கனடாவில், எங்களுடைய பொக்கிஷம் எங்க, எங்களுக்கு இவ்வளவு தொகை தேவை இந்த காரியத்திற்காக, அந்த தொகை எனக்கு நீ தர வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் ஆனந்தமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விருந்து வாழ்க்கை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். எங்க எதிராளிகள் என்ன செய்வார்களோ, எங்கள் சத்துருக்கள் என்ன செய்வார்களோ, எங்களுக்கு விரோதிகளாக ஆனவர்கள் என்ன செய்வார்களோ, ஒருவேளை எங்களை தடுத்து விடுவார்களோ, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தடுத்து விடுவார்களோ, நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முன்னாலத்தான் எங்களுக்கு நீர் விருந்து வைக்கிறேன். ஹாலேலூயா. தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின, திட்டமிட்டு வைத்திருக்கிற இத்தனை மாபெரும் ஆசீர்வாதங்களை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை. இப்ப இந்த கண்ணு தான் கண்டுகொண்டிருக்கிறது, இந்த காதுகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து இதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி, அதை காணும்படி நீங்கள் நடக்க வேண்டாம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, உன் முழு இதயத்தோடு ஆண்டவராக இயேசுவை அன்பு செய், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நமது வாழ்வில் நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். ஹாலேலூயா. சரி, வீடு கட்டப்பட்டாயிற்று, செல்வம் கிடைக்கிறது, விருந்தும் கிடைக்கிறது, சுகமான வாழ்க்கை வேண்டும் இல்லையா, நலமான உடல் நலம் தேவை இல்லையா, இதை பற்றி பைபிள் என்ன போதிக்கிறது, அதற்காக தேவன் என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அதை பார்க்கலாம். மத்தேயு 8:3 பாருங்கள். மத்தேயு 8:3 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, குஷ்டரோகம் கொண்ட ஒரு மனிதன் கை கால் தலை உடல் உறுப்பு எல்லாம் அப்படி சுருக்கம் நிறைந்த நிலையிலே, பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார், நீங்கள் எல்லாரும் சொல்லணும் பதிலா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இதே தான் அன்பான சகோதரி சகோதரனை, நீயும் நானும் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது, தேவனே நான் இதிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், இந்த உடலில் இந்த உறுப்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, நான் குணம் பெற வேண்டும் என்பது உமது விருப்பமா என்று கேட்டால் அவர் என்ன சொல்ல போகிறார் பதிலாக, நான் விரும்புகிறேன், நீ குணம் பெறு. அதான் அவருடைய விருப்பம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், நான் விரும்புகிறேன், நீ குணம் பெறு. தயவு செய்து தேவன் விரும்புகிறார் நீ குணம் பெற வேண்டும். இதுதான் இந்த சத்திய வேதத்தின் போதனை, இதுதான் நற்செய்தியா இருக்க முடியும். நீ நோயா இருக்கிறா என்று சொல்லும் பொழுது, ஆமா உலகத்தில் நிறைய பேர் நோயா இருக்கிறார்கள் என்று சொல்வது எப்படி நற்செய்தியாகும், எப்படி இது வந்து குட் நியூஸ் என்று அழைக்கப்பட முடியும், இது நியூஸ் அது. நீ நோயா இருக்கிறாயா, பக்கத்து வீட்டில் கூட நிறைய பேர் நோயா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள், இது நியூஸ். குட் நியூஸ் என்ன தெரியுமா, உன் நோயிலிருந்து நீ சுகம் பெற்றுக்கொள்வாயாக, இதுதான் குட் நியூஸ். அருமையானவர்களே, இப்ப வேதம் என்ன சொல்கிறது இதை பற்றி என்று பார்க்கலாம். 1 யோவான் 5 இந்த வேத வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 14 இந்த வசனம் சொல்கிறது பாருங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என்ன சொல்லுது வசனம், நாம் எதையாகிலும் அவர் சித்தப்படி கேட்டால், யார் சித்தப்படி, அவர் சித்தப்படி கேட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்லது. அப்போ நாம் சுகம்பரம் வேண்டும் என்பதில் அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சத்தமா சொல்லுங்க, நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று இயேசு சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது என் அன்பான சகோதரி சகோதரனே, நீ எதற்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நோயை சுமந்து கொண்டு திரிய வேண்டும்? நாம இதுவரைக்கும் என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? தேவனே, உமக்கு சித்தமானால் என் இடுப்பு நோயிலிருந்து என்னை குணமாக்கும், நெஞ்சு வலியிலிருந்து என்னை குணமாக்கும், ரத்த கொதிப்பிலிருந்து என்னை குணமாக்கும், டயாபெட்டிஸ்ல இருந்து என்னை குணமாக்கும், ஆண்டவரே மூச்சிலிருந்து என்னை குணமாக்கும், அதுவும் எதுக்கு எப்படி சித்தமா இருந்தால்? உமக்கு சித்தமா இருந்தால் என்றுதான் நாம் சொல்லியிருந்திருப்போம். ஆனால் தேவன் சித்தமா இருக்கிறாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் ஏன் உமக்கு சித்தமானால் என்று சொல்லிக் கொண்டிருக்கணும்? இனிமே அப்படி சொல்ல வேண்டாம். நான் குணம் பெறுவதே உமது சித்தம், என்னை குணமாக்கும். ஹல்லேலூயா! இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், நான் குணம் பெறுவதே உமது சித்தம், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். என் அன்பான சகோதரனே சகோதரி, தம்பி தங்கச்சி, உன் தலைநோவா, கண்வலியா, பல்வலியா, காது வலியா, உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது? நன்றாக புரிந்து கொள் இந்த சத்திய வசனத்தை. அதான் நற்செய்தி. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறார்கள், நீ அப்படித்தான் இருக்கணும் என்று சொல்வதல்ல நற்செய்தி. அது செய்தி. ஆனால் நற்செய்தி மற்றவர்கள் கேட்காத ஒன்றை கேட்பதுதான் நற்செய்தி. ஆகவே இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், நாம் எதையாகலும் அவர் சித்தப்படி கேட்டால் அதை பெற்றுக் கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுல அவருடைய சித்தம் என்ன? நாம் நோயிலே இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா? நாம் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தமா? எது அவருடைய சித்தம்? நாம் நோயிலிருந்து. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் உமக்கு சித்தமானால் என்னை இந்த நோயிலிருந்து குணமாக்கும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே, நான் சுகம் பெற வேண்டும் என்பது உமது சித்தமா இருக்கிறது. ஆக உமது வசனம் சொல்லுகிறது, உம் சித்தப்படி எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லு. ஆகவே நான் சுகம் பெற வேண்டும் என்பது உமது சித்தமா இருக்கிறதுனால என்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா! லூக்கா 9 முதல் வசனம், அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு அசுத்தாவிகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். கவனித்து பார்த்தீர்களா? அப்போஸ்தலர்களை உலகமெல்லாம் அனுப்பும் போது தேவன் என்ன செய்ய சொல்லிபடி அனுப்புகிறார் பாருங்கள், பிசாசுகளை துரத்தவும். அந்த பிசாசுகள் அனுப்புகிற அந்த நோய்களிலிருந்து நம்மை குணமாக்கவும் அந்த அப்போஸ்தலர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தந்தாராம். அப்படி என்றால் தேவன் நாம் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்பதில் அவர் சித்தமாயிருக்கிறார். அன்பான சகோதரனை சகோதரியே, உன்னுடைய நோய்களை இயேசு உனக்கு கொடுத்தார் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. தேவன் எப்படி ஒரு நோயை நமக்கு கொடுக்க முடியும்? விசுவாசத்தான் நமக்கு நோய்களை கொண்டு வருவது. நம்மை தவறான பழக்கத்தில் கொண்டு போவதும் பிசாசு தான். அந்த பழக்கத்தினால சில நோய்களை நமக்கு கொடுப்பதும் பிசாசு தான். எல்லா நோய்களுக்கும் ஒரு மூல காரணம் இருக்கிறது. அந்த மூல காரணம் எது என்று பார்த்தால் பாவம் தான், கெட்ட பழக்கம் தான், தவறான பழக்க வழக்கம், தவறான உறவு, அதுதான். ஆக இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தேவன் நாம் சுகம் பெற வேண்டும் என்பதே அவர் சித்தமாயிருக்கிறது. யாத்ராகமம் 15:26 வசனத்தை பாருங்கள், இஸ்ராயல் மக்கள் ஏறக்குறைய 300,000 இஸ்ராயல் மக்கள், எத்தனை லட்சம் பேர்? 300,000 இஸ்ராயல் மக்கள் மோயிசன் தலைமையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா! நானே உன் பரிகாரியாகிய, அதாவது உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கடைபிடித்தால் எகிப்தியருக்கு நான் அனுமதித்த நோய்களை உங்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். 30 லட்சம் இஸ்ராயல் மக்களை 40 ஆண்டுகாலம் நோய் இல்லாதவர்களாக தேவன் அந்த வனாந்திரத்திலே வழி நடத்தினார். உங்களால் நம்ப முடிகிறதா? 30 லட்சம் இஸ்ராயல் மக்கள், ஆடு மாடு கோழிகள், அவர்களுடைய வயதான முதியோர், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம், 30 லட்சம் ஜனங்கள், பெரியோரிலிருந்து சிறியவர் வரைக்கும் ஒரு நோயும் இல்லாமல் 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்கள். என்றால் தேவன் அவர்களை சுகமாக்கி வைத்திருந்தார். ஆனா இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மத்தேயு 8:17 அவர்தானே நமது நோய்களை ஏற்றுக்கொண்டார், நமது பலவீனங்களை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சத்திய வசனம் இதை திட்டவட்டமாக போதிக்கிறது. இதில் உள்ள எல்லா வார்த்தைகளும் உண்மை என்றால், இதில் உள்ள எல்லா வசனங்களும் கடவுள் வார்த்தை என்றால், இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறித்தான் தீர வேண்டும். தேவன் பொய் சொல்ல மாட்டார். அப்படி இல்லாமல் போனால் இது நிறைவேறவில்லை என்றால் இது நற்செய்தியா இருக்க முடியாது. இது நிறைவேற வேண்டும். அருமையானவர்களே, சகோதரி சகோதரனே, உன் வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். தேவனுக்கு விரோதமான பாவம், உன் குடும்பத்திற்கு விரோதமான பாவம், உன் உடலுக்கு விரோதமான பாவம், மற்றவருக்கு விரோதமான பாவம், எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டுவிடு. பாவ வாழ்க்கையை நிலைக்காத. இந்த வசனம் சொல்லுகிறது நான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நீ இதன்படி எனக்கு செஞ்சே தீரணும் என்று சொல்லி நேற்று குவார்டர் பாட்டில் போட்டது இன்னைக்கு 2 குவார்டர் போட்டுறாத. எச்சரிக்கை தயவு செய்து, முதலாவது இந்த பாவ உறவுகளை விட்டு வெளியில வந்துடுங்க. இச்சை மோகம் மறைவான பாவம், வேசித்தனம் கெட்ட நடத்தை, பார்த்த இச்சைகளுக்கெல்லாம் அடிமையாவது, அதெல்லாம் விட்டு விட்டு வெளியே வந்துடுங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவது வெளியில் வந்துடணும். அடுத்தது, தேவனே நாம் சுகம் பெறுவது உமது விருப்பமா இருக்கிறது, ஆகவே என்னை சுகமாக்கும் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நமது பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமது நோய்களை அவர் சுமந்தார். அப்படின்னா நாம் ஏன் நோயா இருக்க வேண்டும்? ஆண்டவரை அறிகிற அறிவில்லாமல் நாம் நோயா இருந்திருக்கிறோம். நாம் பல தவறான பழக்க வழக்கங்களினாலே நாம் நோயாளியா இருக்கிறோம். இது என் தலையெழுத்து போல தெரிகிறது என்று சொல்லி நாம் நோயாளியா இருக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லுவதில்லை. அப்போஸ்தலர்களை நோய்களை குணமாக்கும்படி அவர் அனுப்பினார் என்று பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 103:3 ஒருத்தர் எடுத்து சத்தமா வாசிங்க. சங்கீதம் 103:3 சத்தமா படிங்க. ஒருத்தர் எங்க இருந்தாலும் சரி, சத்தமா அந்த வசனத்தை படியுங்க. பாருங்கள், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, அதாவது பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு நமது பாவங்களை மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கின்றீர்கள்? கைத்துக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்? எத்தனை பேர் கைத்துக்குங்க, கைத்துக்குங்க, வெக்கப்படாதீங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லிவிடவில்லை. மன்னித்து அடுத்தது இன்னொன்று செய்கிறாராம். என்ன? உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அப்படி என்றால் எப்படி நமது பாவங்களை இயேசு மன்னிக்கிறார் என்று உறுதியாக பைபிள் சொல்லுகிறதோ, நாம் உறுதியாக நம்புகிறோமோ, அதே உறுதி என் நோய்களையும் அவர் சுகமாக்குகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரி, தாய்மார்களே பெரியோர்களே, என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார், ஜெயித்து விட்டார், விடுவித்து விட்டார் என்றெல்லாம் நாம் பாடுகிறோம். அதோடு நின்றுடாத. அவர் இன்னொன்றையும் செய்திருக்கிறார், நமது நோய்களை குணமாக்கினார். நாம் வெறும் பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் மன்றாடி விட்டு போய்விடுகிறோம், இல்ல, நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நாம் எதையாகிலும் அவர் சித்தப்படி கேட்டால் அவர் செய்கிறார். அப்படி என்றால் அவருடைய சித்தம் என்ன? நாம் சுகம் பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். பின் ஏன் நாம் ஆஸ்துமா நோயில் இருக்கணும்? ஏன் கண் பார்வை மந்தமா இருக்கணும்? ஏன் காது செவிடா இருக்கணும்? ஏன் மடமா இருக்கணும்? ஏன் நாம் வந்து வஞ்சிக்கிறவர்களா இருக்கணும்? ஏன் குடல் நோய்? ஏன் கர்ப்பப்பையில நோய்? ஏன் ஆண்மையில நோய்? ஏன் அந்த நோய்கள் எல்லாம்? நல்லா யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் அந்த நோய்கள் இருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேத சத்தியத்தின்படி. ஆனால் வேதம் அப்படி சொல்லியிருந்தும் நாம் நோயாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். முதலாவது உங்கள் பாவ உறவுகளை விட்டு முதலாவது வெளியில வாங்க. அடுத்தது இந்த வாக்கு சத்தங்களை நீங்களும் நாமும் பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனே, நான் சுகம் பெறுவது உமது சித்தமா இருக்கிறது. உன்னுடைய தழும்புகளால் நான் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறேன். என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். சங்கீத 107 அதிகாரத்தில் 4 வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். சங்கீத 107 வசனம் என்ன சொல்கிறது? சங்கீத 107 வசனம், அவர் தாபரிக்கு ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவந்தார வழியாய் பசியாகும் தாகமாகும் ஆத்மா தொய்ந்ததாகும் அலைந்து திரிந்தார்கள். ஆம், அவர்கள் அலைந்தார்கள், அவர்கள் திரிந்தார்கள் என்றால் தேவனை அறிகிற அறிவில்லாதனால அலைந்தார்கள், திரிந்தார்கள். திரிந்ததெல்லாம் போட்டோம், அலைந்ததெல்லாம் போட்டோம். நாம் சுகம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உன் அக்கிரமங்களை நீக்கி உன்னை குணமாக்குகிறார், பாவங்களை மன்னித்து நம்மை சுகமாக்குகிறார். தெய்வ மக்களே, நீ ஒவ்வொரு நாளும் முழந்தால் போடும்போது, அப்பா நான் சுகம் பெற வேண்டும் என்பதே உமது சித்தம், என்னை சுகமாக்க, நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்றே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் சுகமாக்க, நம்மை அவர் உயர்த்த, நம்மை அவர் காத்துக்கொள்ள, அவர் ஜீவனுள்ள, அவர் வல்லமை உள்ள, அவர் தேவனாய் அவர் இருக்கிறார். ஹாலேலூயா. 25:34 வசனம், என் பிதாவின் ராஜ்யத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்றார். ஆம், நித்திய ராஜ்யம், தேவன் நித்திய ராஜ்யத்தை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:27 படித்து பாருங்கள். அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் பொய் சொல்லுவதும் பொய்யை நம்புவதும் ஒன்றும் அதில் நுழையாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் அந்த நித்திய ராஜ்யத்தில் நுழைவார்கள். அமன்பானவர்களே, நித்திய ராஜ்யத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். 6 உங்கள் எல்லோரும் மேலும் என் ஆவியை அனுப்புவேன் என்றார். அபிஷேகம், புதுப்படைப்பு, அபிஷேகம். சத்திய வசனத்தை கேட்டு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் முத்திரைப்படப்படுவார்கள். எல்லாருக்கும் அந்த அபிஷேகம், எல்லாருக்கும் அந்த வரங்கள், எல்லாரும் ஆவியால் ஒன்றிக்கப்படுவது, எல்லாரும் இயேசுவுக்குள்ளே பிரகாசிப்பது. ஆமன்பானவர்களே, 6 7 என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவது. ஹாலேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு வீடு, செல்வம், எதிராளி மத்தியில் விருந்து, நோயற்ற வாழ்வு, விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. அவர் சுமந்து விட்டார், நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உம் சித்தமா இருந்தால் என்னை சுகமாக்கும் என்று கேட்க வேண்டாம். நான் சுகம் பெறுவது உமது சித்தம், என்னை சுகமாக்கும். உமது ராஜ்யம், உமது அபிஷேகம், இவை எல்லாவற்றையும் தேவன் தன் பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். தெய்வ மக்களே, இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டீர்களே,
இது உங்கள் வாழ்க்கையில இந்த நிமிஷம் முதல் அது ஆரம்பமாகட்டும். இந்த வசனத்தை, இந்த சத்திய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது அவைகளை அவர் ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 107 அதிகாரத்தில் 20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறது பார்த்தீர்களா? அவர் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம், தேவனே உம்மை நேசிக்கிற என் இதயத்தில் என்னமெல்லாம் நான் வைத்தேன், எத்தனை அசுத்தங்களை நான் வைத்தேன், எத்தனை அநியாயங்களை நான் வைத்தேன், இச்சைகளை வைத்தேன், ஆசைகளை வைத்தேன், ஆண்களை வைத்தேன், பெண்களை வைத்தேன், சினிமா மோகத்தை வைத்தேன், சுயநலத்தை வைத்தேன், மோச நாசத்தை வைத்தேன், இதெல்லாமோ என் உள்ளத்தில் வைத்து அவைகள் மேல் அன்பு வைத்து அவைகளுக்காக நான் அடிமையாக நான் திரிந்தேன், அலைந்தேன். ஒரு நிமிஷம் என்னை மன்னியும், என் உள்ளத்தில் இறங்கி வாரும். எதையெல்லாமோ நான் அன்பு செய்தேன், என்னை மன்னியம். இந்த நாள் முதற்கொண்டு அப்பா என் முழு உள்ளம் உமக்காக தான், என் முழு இதயம் உமக்காக தான், என் முழு ஆன்மா உமக்காக தான், நான் நீ உமக்காக வாழ்வேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும், என் வீட்டை ஆண்டவரே, இதோ எனக்குரிய செல்வத்தை, எனக்குரிய விருந்தை, எனக்குரிய நல்ல சுகத்தை, உடல் சுகத்தை, அப்பா எனக்குரிய ராஜ்யத்தை, என்னுடைய அபிஷேகத்தை எனக்கு நீர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் அவரை துதிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும், உம்மை எவ்வளவா நேசியாமல் இருந்தேன், துரோகியா இருந்தேன், என்னை மன்னியும். அப்பா உமக்கு தர வேண்டிய இதயத்தை யாருக்கெல்லாமோ கொடுத்தேன், என்னை மன்னியும். எதற்கெல்லாமோ நான் கொடுத்தேன், என்னை மன்னியும். அப்பா என்னை மன்னியும், என்னை கழுவும். எல்லாரும் எல்லாரும் எல்லாருமா மனம் வருந்தி அவரை துதிப்போம். தேங்க்யூலோ சோத்ரோ. உமது வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னார். உமது வசனம் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்வேன் என்று சொன்னேன். ஆம், உண்மையில் அன்பு கூறுகிற மக்களை உருவாக்கும். உமது வசனம் சொல்லுவதை செய்தரலும். இவர்களுடைய வீட்டை இவர்களுக்கு அடையாளம் காட்டும். அப்பா இவர்கள் செல்வங்களை இவர்களுக்கு அடையாளம் காட்டும். பண தேவைகளை சந்தியும். அப்பா தேவனை, இவர்களுடைய எதிராளிகள் மத்தியில் இவர்களுக்கு விருந்து வைக்க காத்திருக்கிறேன். அந்த விருந்தை ஆரம்பியும் ராஜா, ஆரம்பியும் அந்த விருந்தை, எதிராளிகள் மத்தியில் அந்த விருந்தை ஆரம்பியும். உமது ஜனம் உயர்த்தப்படட்டும். அப்பா நலமுள்ள வாழ்வு, நோயை சுமப்பது உமது சித்தம் அல்ல, நோய்களை சுமப்பது உமது சித்தம் அல்ல, சுகம் பெறுவதே உமது சித்தம். எங்கள் நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். உமது தழும்புகளால் நாங்கள் சுகம் பெறுகிறோம், சுகம் பெறுகிறோம். இந்த கூட்டத்தில் ஆண்டவரே கண்களை, கால்களை, ஆண்டவரே காதுகளை, இதய பகுதிகளை, இதய வால்வுகளை, நுரையீரலை, கிட்னியை, ஆண்டவரே கர்ப்பப்பையை, ஆண்டவரே ஆண்மை உறுப்பை தொழுவும். ஆண்டவரே பலவீனமா இருப்பதும் சித்தம் அல்ல, ஆண்டவரே நோய் இருப்பதும் சித்தம் அல்ல, சுகம் பெறுவதே சித்தமா இருக்கிறது. விசுவாசி எந்தெந்த உடல் உறுப்புகளை கட்டி வைத்திருக்கிறான், அவைகளை விற்று அவன் விலகும்படியாக கற்றல் எடுக்கிறான். ரத்தத்தில் இருக்கிற நோய்கள் மறைவதாக, ஆண்டவரே சிந்தனையில் இருக்கிற நோய்கள் மறைவதாக, இதயத்தை சூழ்ந்திருக்கிற நோய்கள் மறைவதாக, ஆண்டவரே நுரையீரல் இருக்கிற நோய்கள், கிட்னியில் இருக்கிற நோய்கள், கால்கள் இருக்கிற நோய்கள், கைகள் இருக்கிற நோய்கள் நசரேனாக இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. தலைப்பகுதியில ஆண்டவரே உடல் உறுப்புகளிலே மறைந்திருக்கிற அந்த நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்பதே உமது சித்தமா இருக்கிறது. உமது பிள்ளைகளை தொடும் ராஜா, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, குழந்தைகளை தொடும், பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, இங்கு வராமல் வீட்டிலே நோயாளிகளாக இருக்கிறவர்களை தொடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்பது உமது சித்தம். உம்முடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யானதல்ல,
அது உண்மையானது. நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்பது உமது சித்தம். இயேசுவின் நாமத்தினால் உமது பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும். உடலின் எந்தெந்த பகுதிகள் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பகுதிகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். தொடும், 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 தொடும் ஆண்டவரே, தொடும் ராஜா, தொடும். நமது பிள்ளைகளின் கண்ணீரை தொடையும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. வாழ வாய்ப்பை தாரும், வாழவை உமது பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ்வை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை தொடும், குழந்தைகளை தொடும் நாமத்தினால். எல்லா சாம்பல் நோய்களை சபிக்கிறோம், அசுத்த நோய்களை சபிக்கிறோம், பலவீன நோய்களை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசுத்தங்களை கழுவும், பாவங்களை கழுவும், பலவீனங்களை கழுவும் ஒவ்வொருவரின் தொடும் இயேசுவின் நாமத்தினால். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். உமது ராஜ்யம் எங்களுக்கு சொந்தம் அப்பா, அந்த ராஜ்யம் எங்களுக்கு சொந்தம். உமது ஆவியானவர் எங்கள் அபிஷேகிக்கிட்டோம், அபிஷேகிக்கிட்டோம், அபிஷேகிக்கிட்டோம். வளங்களால் நிரப்பட்டோம், வல்லமையால் நிரப்பட்டோம், தாழ்ந்துகளால் நிரப்பட்டோம், ஆசீர்வாதத்தால் நிரப்பட்டோம், விடுதலையால் நிரப்பட்டோம். கோடி ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த விடுதலையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை
மகிமைப்படுத்துவோம். என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையையா, உம்மன்பு ஒன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையையா, உம்மன்பு ஒன்றே போதுமையா, போதுமையா. என் தேவனே,